عن أبي أمامة رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا تسمعون ألا تسمعون إن البدارة من الإيمان إن البدارة من الإيمان ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அபி இமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் அலா தஸ்மஊன அலா தஸ்மஊன நான் சொல்வதை நீங்கள் செவிமடுத்தி கேளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை நீங்கள் செவிமடுத்தி கேளுங்கள் இன்னல் பதாதத மினல் ஈமானி எளிமை என்பது ஈமானில் என்றும் உள்ளதாகும் இன்னல் பதாதத மினல் ஈமானி எளிமை என்பது ஈமானில் என்று உள்ளதாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருமுறை சொன்னார்கள் என்பதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு குணம் உண்டு. நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய குணங்கள் வித்தியாசப்படுவதை பார்க்கிறோம். ஒரு ஊருக்காரங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும், ஒரு நாட்டவர்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். சொல்வார்கள், ஜப்பான் என்று சொன்னால் சுறுசுறுப்பு, ஹாங்காங் என்று சொன்னால் ஆடம்பரம், பேங்காங் என்று சொன்னால் அப்பாவித்தனம், அமெரிக்கா என்றால் அடக்குமுறை, இந்தியா என்று சொன்னால் போட்டி பொறாமை அப்படிங்கிறது அந்தந்த நாட்டினுடைய நிலைகளை பொறுத்து அந்த குணங்களும் அமைந்திருக்கும். அதுபோல ஒவ்வொரு மண்ணுக்கும் அது மாதிரியான ஒரு பங்கு இருக்கிறது. ஒவ்வொரு மண்ணிலே பிறந்தவர்கள் நல்ல தயாள குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள், நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள். சில பகுதிகளை பிறந்தவர்கள் கஞ்சத்தன் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படி வித்தியாசம் இருக்கிறது. அதுபோல இஸ்லாத்திற்கென்று ஒரு இயற்பண்பு இருக்கிறது. இஸ்லாத்திற்கென்றே சில பண்புகள் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றன. அது நலிலம், மென்மை, அன்பு, சமாதானம், இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய இயற்கையான பண்புகள். அதில் ஒரு பண்பு தான் எளிமை என்பதும். எளிமை என்பது என்று சொல்லுகிற போது நாம் துறவரம் என்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. துறவரம் என்பது வேறு, துறவித்தனம் என்பது வேறு, அதே நேரத்தில் ஆடம்பரம் என்பதும் வேறு. இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளதற்குத்தான் எளிமை என்று சொல்லப்படும், எளிமையான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க இந்த பண்பை பார்க்கலாம். அவர்களது பேச்சிலும் சரி, அவர்களது நடத்தைகளிலும் சரி, அவர்கள் உடையிலும் சரி, அவர்கள் வாழ்ந்த எல்லா முறைகளிலும் எளிமையான நிலைதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவிடத்திலே கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருந்தால் என்ன செய்வார்கள் என்பதாக. ஆயிஷா நாயகி பதில் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டிலே இருந்தால் வீட்டிலே இருக்கக்கூடிய குப்பைகளை துடைத்து அவைகளை பெருக்குவார்கள், ஆட்டிலே பால் கரப்பார்கள், துணி ஏதாகிலும் கிழிந்திருந்தால் அதை அவருடைய கையாலேயே தேய்த்துக் கொள்வார்கள், செருப்பு அறுந்து போயிருந்தால் அவர்களே அதை சரி செய்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு. இந்த உலகத்திலே ரசூலுல்லா வகித்தது போன்று உயர்ந்த பதவி யாரும் வகிக்கவில்லை. அப்படி இருந்தும் இது மாதிரியான சாதாரண செயல்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்நாளிலே செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெண்கள் சமையல் செய்கின்ற நேரத்திலே அவர்களோடு ஒத்துழைப்பு செய்வது, உதவி செய்வது, இது போன்ற காரியங்கள் ரசூலுல்லாஹி வாழ்க்கையில என்றைக்குமே இருந்திருக்கிறது. இதற்குத்தான் எளிமை என்று சொல்லப்படும். அமீருல் முஃமினீன் அந்த அந்தஸ்தில இருந்த அன்னை அலி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் கடை வீதிக்கு சென்று ஒரே ஒரு திருகத்தை கொடுத்து அதற்குரிய பேரித்தம்பளங்களை வாங்கி அவர்கள் போட்டிருந்த அந்த ஆடையிலே அந்த பேரித்தம்பளங்களை கொட்டி அவைகளை முதுகிலே சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். யாரு? மிகப்பெரிய ஜனாதிபதி. அங்கே இருந்து ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொன்னார், அமீருல் முஃமினீனே அந்த சுமை என்னிடத்திலே கொடுங்கள், நான் அதை தூக்கி கொண்டு வருகிறேன் என்பதாக. அலிதுல்லாஹு பதில் சொன்னார்கள், ஒரு பிள்ளைக்கு தேவையான பொருள்களை தந்தை சுமப்பதுதான் சரி, அது நீங்கள் சுமக்கக்கூடாது என்று சொன்னார்கள். என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாங்கி போகிறேன், அதை நான் சுமந்து செல்வதுதான் பொருத்தம் என்று சொன்னார்கள். தான் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறோமே என்று சிந்திக்கவில்லை, அதை பற்றி அங்கு யோசிக்கவில்லை. இது மாதிரி சாதாரணமான செயல்களை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருந்தால் அதற்கு தான் எளிமை என்று சொல்லப்படும். நாம் உயர்ந்த நிலையில இருக்கிறோம், நாம் அந்தஸ்தில இருக்கிறோம், பணி செய்வதற்கு நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னுங்கிற போது அது ஆடம்பரத்தினுடைய ஒரு வகையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உக்கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸ்தக்பர மன் அக்கலமஹு காதிமுஹு, யார் தன்னுடைய வேலையாட்களோடு உட்கார்ந்து அமர்ந்து உணவு உண்ணுகிறாரோ, வரக்கிபல் ஹிமார பில் அஸ்வாகி கடை தெருக்களிலே கழுதையின் மீது சுமந்து சவாரி செய்கிறாரோ, வாழ்த்தக்கல ஷாத்த பஹலபா அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஆட்டிலே இருந்து அவரே பால் கறந்து கொள்கிறாரோ, அவர் பெருமையுடையவர் அல்ல, அகம்பாவம் உள்ளவர் அல்ல. தன்னுடைய பணியாட்களோடு வேலையாட்களோடு அமர்ந்து சாப்பிடுவது சாதாரணமான ஒரு வாகனத்தில, இன்றைக்கு சொல்ல போனால் சைக் போன்ற வாகனங்களில, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில, கடை தெரு போன்ற இடங்களிலே வளம் வருவது, அதாவது தேவைப்பட்டா. அது மாதிரி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டை பால் கறப்பது என்று சொன்னால் தன்னுடைய வீட்டினுடைய வேலைகளை தானே செய்வது, இது மாதிரியான செயல்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவற்றை அகம்பாவம் இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எளிமை என்பது அகம்பாவத்திற்கு நேர் முரணானது என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெளிவாகிறது. அதுபோல ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்படிப்பட்ட நிலையை பார்க்க வேண்டும். உமர் முகத்தார் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்கிற போது ஜெருசலம் கைப்பற்றப்பட்டது. ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முக்கத்தஸுடைய புனிதமான மஸ்ஜிதுடைய சாவியை நாங்கள் ஜனாதிபதியிடம்தான் கொடுப்போம் என்பதாக அந்த நேரத்திலே அதை அதிகாரம் செய்து வந்த யூதர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப யூதர்களுடைய கையிலே இருந்தது, நாங்க இந்த சாவி உங்கள்ட்ட தரமாட்டோம். அந்த ஜெருசலத்தை கைப்பற்றியவர்கள் மகா தளபதி அபூபைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், அவர்கள் கொடுக்க மாட்டோம், ஜனாதிபதியிடத்தில் தான் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி மதீனாவுக்கு வந்தவுடனே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அடிமை அயாஸ் என்பவரை அழைத்துக் கொண்டு ஜெருசலத்துக்கு வருகிறார்கள். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இன்னொரு பகுதிக்கு அந்த பகுதியை தன்னுடைய கையில பெறுவதற்காக வேண்டி வருகிறார்கள். எந்த ஆடம்பரமோ அந்த கூட்டமோ ராணுவமோ எதுவுமே கிடையாது. துணைக்கு ஒரே ஒருத்தர் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த இருவருக்கும் வருகிறார்கள், ஒரு குதிரையில சவாரி செய்து வருகிறார்கள், ஒரு ஒட்டகத்தில. கொஞ்ச நேரம் அமீர் முமினின் அவர்கள் ஒட்டகத்திலே உட்கார்ந்து நடந்து போனார்கள், வாகனத்தில் போனார்கள். அயாஸ் அந்த ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வந்தார். கொஞ்ச நேரம் போன உடனே அவர் சடைந்து விட்டார். அவருடைய முகத்தை பார்த்த உடனே அமீர் முமினின் அவர்கள் கீழே இறங்கி அயாசினை மேல உட்கார் என்று சொன்னார்கள். அவர் தயங்கினார், அவர் அடிமை, வேலைக்காரர்கள் கூட இல்ல, அடிமை. தயங்கினார் அமீர் முமினின், நீங்க தான் அதுக்கு பொருத்தமானால் நான் உட்காரக்கூடாது என்று எவ்வளவு கேட்டுக்கொண்டார். சொன்னார்கள் உமர் அல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், உன்னோடு இருக்கிற ஒரு சகோதரனை அநீதம் செய்வதற்காக வேண்டி நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாளை என்னை பார்த்து சொல்லிவிட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று கேட்டார்கள். சரி என்று சொல்லி அவர்கள் அமர்ந்தார்கள். இப்படியே மாறி மாறி இவர்களும் பயணம் செய்து கொண்டு போனார்கள். பைத்துல் முக்கத்தஸை நெருங்குகிற போது மழைவேர் பெய்திருந்தது. மழையிலே செருப்பை அணிய போடக்கூடாது, அந்த சகதி தெரிக்கும் என்பதற்காக வேண்டி இரண்டு செருப்புகளையும் கலட்டி தன்னுடைய கக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். ஒரு கையில மூக்கணாங்கையையும் பிடித்துக் கொண்டார்கள், ஒட்டகத்தினுடைய கயிற்றையும். இன்னொரு கையில சேறு தெரிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வேட்டினுடைய அவர்கள் அணிந்திருந்த கீழானுடைய ஓரத்தையும் எடுத்து பிடித்துக் கொண்டார்கள், பிடித்துக் கொண்டு போகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த அபூபைதாவில் வேகமாக ஓடி வந்து, அமீர் முமினீனே நீங்கள் ஒட்டகத்தில் ஏறுங்கள், யூத தலைவர்கள் எல்லாம் பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பார்த்து விட்டால் அவர்கள் கேவலமாக கருதுவார்கள், எனவே நீங்க ஒட்டகத்தில் உட்கார்ந்து வாருங்கள், கண்ணியமாக வாருங்கள் என்று கேட்டுக் கொண்டார்கள். உமரல்லாம் சொன்னார்கள், கண்ணியம் என்பது அல்லாஹ் கூறியது, இவர்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பது என்று சொல்லிவிட்டு அதே நிலையிலே போனார்கள். அடிமை மேலே உட்கார்ந்து இருக்கிறார், அமீர் முமினி நடந்து கொண்டு போகிறார்கள். ஏன்னா அந்த முறை அவர் உட்காருகிற முறை, அந்த முறையிலிருந்து அவருக்கு அநீதம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் அழைத்துக் கொண்டு போனார்கள். யூதர்கள் பார்த்தார்கள், விளங்கிக் கொண்டார்கள். ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருபவர் தான் ஜனாதிபதி என்று விளங்கிக் கொண்டார்கள். அவரை சென்று நேரே அவர்களுடைய பக்கத்திலே சென்றவர்களை முசாபா செய்து அனைத்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று விட்டு அங்கே சொன்னார்கள், தௌராத்திலே நான் உமர்
எப்படி இருப்பார், இந்த பைத்துல் முகர்சனுடைய சாவியை கைப்பற்றுபவர் எப்படி இருப்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமோ அந்த நிலையில் இவரை கண்டோம் என்று சொன்னார்கள். உமருல்லா தாலனை பற்றி அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே என்ன செய்து விட்டான், தௌராத்திலே பதிவு செய்து விட்டான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதாக, அவர் இப்படிப்பட்ட எளிமையான நிலையில இருப்பார்கள் என்பதாக. எனவே நாங்கள் அவர்தான் இந்த சாவியை கைப்பற்றுவார் என்று நாங்கள் அறிந்திருந்தோம், அது சரியாகவே இருந்தது. நாங்கள் எப்படி படித்தோமோ அதே தோற்றத்திலே அவர் வந்தார் என்று சொன்னார்கள். இந்த இது மாதிரியான முறைதான் இஸ்லாத்திலே மிகப்பெரிய உயரிய பண்பாக இருக்கிறது. இன்றைக்கு யாரு எந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற நினைத்து பாருங்க, நமக்கு கீழ் இருப்பவர்கள் நம்ம நம்முடைய அந்த அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்களை நாம் எப்படி நடத்தாடுகிறோம், எப்படியெல்லாம் பேசுகிறோம். மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை யாரு. ஒரு மனிதர் எப்போது தன்னை விட மற்றவர்களை உயர்வாக நினைக்கிறாரோ அப்போது அவருடைய எளிமை என்பது அவருடைய வாழ்க்கையில வரும். என்னைக்குமே நம்ம தான் மற்றவங்களை உயர்வானவன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம அந்த அகம்பாவம் கொண்டவனாக ஆகி விடுவோம். நம்மை விட யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நம்மை விட அவன் உயர்ந்தவன், ஏதோ ஒரு வகையில நம்மை விட அவனுக்கு சிறப்பு இருக்கிறது என்று யார் நினைக்கிறாரோ அப்ப அவனிடத்தில் எளிமை வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தன்னுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு கூட்டத்திலே பள்ளிவாசல உட்கார்ந்திருந்தால் யாராவது வெளியிலிருந்து வருகிறவர்கள் ரசூலுல்லாஹி அதுவரையிலும் அறியாதவர்கள் பார்க்காதவர்கள் வந்தால் அங்க வந்து கேட்பார்கள், உங்களிலே ஐன முகமது, உங்கள முகமது யார் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு தான் கலந்து உட்கார்ந்து இருப்பார்கள். தன்னை சிறப்புப்படுத்தி காட்ட மாட்டார்கள், மற்றவர்களை தன்னை உயர்படுத்தி காட்ட மாட்டார்கள். ஹிஜ்ரத் போகிற போது கூட மதீனாவாசிகள் ரசூலுல்லாவை அதிகமாக பார்த்ததில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாவும் ரெண்டு வட்டத்தில் போறாங்க. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தான் ரசூலுல்லா என்று நினைத்துக் கொண்டார்கள். நினைத்துக் கொண்டு அவர்களை நோக்கி வேகமாக முசாபா செய்த வருகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அடையாளம் காட்டினார்கள், குவ முகமது, குவ முகமது, அவங்கதான் முகமது, அவங்கதான் முகமது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு தன்னை எளிமைப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது அந்த ஆடம்பரமோ அந்த படதாபமோ எதுவுமே ரசூலுல்லாவிடத்தில் இருந்ததில்லை. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய உயரிய பண்புமாகும். ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் அந்த பண்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் உயர்த்தி விடுவார். எதாமா சொல்வது இறந்து போனார ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். ரொம்ப எளிமையான வாழ்க்கை, அதனால்தான் அல்லாஹ் அவரை உயர்த்திட்டான். சிலதாக சொல்வார்கள், யார் இப்படி வாழ்கிறாரோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விடுவான். அவருடைய உணவும் சரி, அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் சரி, எளிமையான ஒரு அவர் உயர்ந்த அந்தஸ்திலே இருந்த போதிலும் கூட அந்த நிலையை அவர் காட்டியதே கிடையாது. இந்தியாவில் அவரை போன்ற ஒரு ஜனாதிபதி இவருக்கும் வந்ததும் கிடையாது. மற்றவங்க பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு எளிமையாக இருந்திருக்கிறது. அதனால்தான் இதுவரையிலும் வந்த ஜனாதிபதியிலே மிக உயர்ந்தவர் என்ற அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டு விட்டார். அது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் இந்த பண்புகளை கடைபிடிக்கிற போது அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். எல்லா வரலாறுகளையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்தால் இந்த பண்பு அதிகமாக மிகைத்திருப்பதை காணலாம். யாரும் அப்படி இருந்ததில்லை. உமர்லான சொல்வார்கள், அமீர் கவர்னர்களாக இருக்கக்கூடிய உத்தரவு போடுவார்கள், உங்களது வீடுகளிலே நீங்கள் காவலாளிகளை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அது ஆடம்பரத்தினுடைய அடையாளம் என்று சொல்வார்கள். வாட்சிமேன்கள் ஏற்படுத்துறது அது மாதிரி ஏற்படுத்தக்கூடாது. உங்களது முகர்களை வீட்டிலே இருக்கிற முகர்களை ரொம்ப பெரிதாக உயர்வாக கட்டக்கூடாது, அதுவும் ஆடம்பரத்தின் அடையாளமாகும் என்று கடிதம் எழுதுவார்கள். இப்படித்தான் அவர்களது வாழ்க்கை முழுவதும் அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த பண்பு அந்த நடைமுறைகள் நம்ம இடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நம்ம உயர்த்துவான். இஸ்லாமிய பண்புகளே மிக முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட வாழ்வை பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக.